الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا صدق الله مولانا العظيم கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட தனிப்பெரும் அன்பின் காரணத்தினால் அல்லாஹ் நம்மை இந்த மாளிகையில் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லாஹுடைய தெரிவில் உள்ளதுதான் ஒரு மனிதனுக்கு நல்லமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நாம் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு தீனுடைய மஜ்லிஸில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னது? எங்களுடைய இந்த இடத்தில் ஒன்று சேர்வதை கொண்டு நாம் பேசக்கூடிய அல்லாஹ் இடத்தில் முன்வைக்கக்கூடிய இந்த மன்றாட்டங்களின் ஊடாக இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். குறிப்பாக வேறுவல பகுதி என்பது இஸ்லாம் அறிமுகம் ஆன அந்த காலம் தொட்டு ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு ஊராக இருக்கிறது. அந்த தொட்டு வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கு ஒரு தனி சிறப்பை வைத்திருக்கிறார். இந்த சிறப்பான நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதன் ஊடாக, அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதன் ஊடாக இங்க கூடியிருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஊருக்கும் இலங்கை மண்ணில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சாந்திய சமாதானத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய நியத்தை கபூல் செய்து இந்த நாட்டை ஒரு சிறந்த அமைதியான, சாந்தி சமாதானம் மிக்க, ஒற்றுமையான, பல மதத்தவர்கள் பல மனிதர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு முன்மாதிரியான நாடாக அல்லாஹு தஆலா ஆக்கிருவாராம். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, யாரெல்லாம் இந்த ஊரில் வாழ்ந்து கபரறைக்கு போய் சேர்ந்து விட்டார்களோ அது நல்லடியான சாலிஹான வழிமார்களாக இருக்கலாம், தனவந்தர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், ஷேக்மார்களாக இருக்கலாம். எல்லோருக்காக வேண்டி இந்த இடத்தில் நாம் பிரார்த்திக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்வானா, அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நசீவாக்குவானா. நான் எங்கே ஒரு ஊருக்கு போனா நான் முதலாவது என்ன பயான ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நான் கேட்கக்கூடிய ஒரு துவா தான், அது உலமாக்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், யாரெல்லாம் முன்னோர்கள் என்னென்ன வகையில் பாடுபட்டிருக்கிறார்களோ எல்லாம் அவர்களுடைய முயற்சியை கபூல் செய்து அவர்களுடைய சந்ததிகளையும் நீ இதுக்காக கபூல் செய்வாயா. இது எங்களுடைய குர்ஆன் நமக்கு கற்று தந்த ஒரு பாடம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் இதை தான் கேட்கிறோம். எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று நாம் கேட்பது இருக்கிறதே, அது அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், அவர்களுடைய வழியில் எம்மை நடாத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அப்ப அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதை, துவா செய்வது என்பது அது எங்களுடைய கடமைப்பாட்டில் உண்டாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹு தஆலா சுமார் 30 வருஷங்களாக எனக்கு சஹீஹ் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த சஹீஹ் புகாரியோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நான் முதலாவது சஹீஹ் புகாரியை ஓதினது 1986 நான் ஓதி கொடுக்க ஆரம்பித்தது அது 1997. அவ சுமார் 97 இருந்து அதை அதை ஒரு 23 வருஷங்களாக சஹீஹ் புகாரியை பாடம் நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஆகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். என்னுடைய ஒரு ஷேக் இருந்தார்கள், அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். அவர்கள் 1983 இங்கு வருகை தந்தார்கள். 83 இங்கு வருகை தந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு ஊழியம் செய்தேன். அவர்கள் வெள்ள ஆடை அணிவார்கள், செருப்பு கூட வெள்ளையாக இருக்கும். அவர்களுடைய கடிகாரத்தை பார்த்தால் அந்த கடிகாரத்தை மதீனாவுடைய நேரத்தை தான் வைத்திருப்பார்கள். அவர்கள் ஒரு முஸ்தஜாப தாவா துவா கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு நல்லடியார்களில் அவர்கள் சேர்கிறார்கள். அவர்களை காதி அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று அழைப்பார்கள். பாகிஸ்தானில் சர்கோதா என்ற ஒரு பகுதியில் அவர்கள் வசித்து வந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் என்னுடைய உயர் ஆசானிடத்தில் என்னை கொண்டு போய் அவர்கள் சொன்னார்கள், இவனுக்காக நான் துவா செய்கிறேன், அல்லாஹ் இவனை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய அந்த கலையை அல்லாஹ் ஹயாத்தாக்குவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் இவனுக்கு நசீபாக்குவானாக என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அந்த நல்லடியாருடைய அந்த ஏன் முர்ஷிதுடைய ஏன் ஷேகுடைய அந்த துவாவாகத்தான் இருக்கும். எனக்கு சஹீஹ் புகாரி இந்த 23 வருஷமாக ஒரு பாடமாக நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் புகாரியை எழுத அவர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர்கள் இப்பொழுது சென்ற வாரங்களில் இலங்கையிலிருந்து போயிருந்த 3 பொம்பளை பிள்ளைகள் படிக்க போனவர்கள் ஒரு விபத்தில் மரணித்து விட்டார்கள். அது இமாம் புகாரி அவர்கள் பிறந்த ஊர் தான், உஸ்பெகிஸ்தான். இந்த உஸ்பெகிஸ்தான் என்ற இந்த ஊர்ல தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பிறந்தார்கள். இது ரஷ்யால இருக்கிறது. இமாம் புகாரி அவர்கள் அவருடைய ஒரு அவர்களுடைய பெயர் முகம்மத், முகம்மத் பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா பின் பர்தஸ் பே அல் ஜாஃபி என்று அழைக்கப்படுகிறார்கள். அவருடைய அந்த பரம்பரையுடைய பேர் இப்படி போகிறது. முகம்மது அவருடைய சகோதரர் இருந்தார், அவருடைய பேர் அகமது என்று அழைக்கப்பட்டார். தாய் ரெண்டு மகனாரும் தகப்பன் சிறு வயதிலே மௌத்தாகிவிட்டார்கள். இவர்கள் மக்காவை நோக்கி பிரயாணம் செய்தார். மக்காவுக்கு வந்து அங்கே அல்லாஹு தஆலா சிறிய வயதில் அவர்களுக்கு குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து, ஹதீஸை மரணம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து அவர்கள் சுமார் 60 வயதை தாண்டும் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். 60 வயது தாண்டும் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். 6 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நஸ்பாக்கிறார். 6 லட்சம் ஹதீஸை பாடமாக்கிறார் அல்லாஹ். அவருடைய உள்ளத்துல ஹதீஸ் கொண்டு நிறுத்தினார். தீனுடைய சிதுவத்தை மிக சிறப்பாக அவர்கள் செய்தார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் உஸ்பெகிஸ்தான்ல இருந்து மக்கா மதீனாவுக்கு பிரயாணம் செய்வது என்பது எவ்வளவு சிரமமான காரியமாக இருந்திருக்கும். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த பிரயாணம், அவர்களுடைய தியாகம், அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் உஸ்தாதுமார்கள், ஆசான்மார்கள், ஷேகுமார்கள், அவருடைய அந்த அந்த நேசர்கள், அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை, 1080 பேரிடத்தில் கால் மடிச்சு மார்க்கம் படித்தார்கள். 1-2 அல்ல, 1080 பேரிடத்தில் கால் மடிச்சு அல்லாஹுடைய அந்த தீனை, குர்ஆனை, ஹதீஸை ஹதீஸை மரணம் செய்தார். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் மரண சக்தியை அப்படிப்பட்டதாக கொடுத்திருந்தார். அல்லாஹு தஆலா இன்றும் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த ஞாபக சக்தியை அல்லாஹ் கொடுத்தே இருக்கிறார். இலங்கையில 6 வயது பிள்ளையில இருந்து இன்றும் குர்ஆன் மரணம் செய்திருக்கிறது. 6 வயது பிள்ளை, அல்ஹம்துலில்லாஹ். இது இந்த இஸ்லாத்துக்கும் இந்த தீனுக்கும் இந்த குர்ஆனுக்கும் அல்லாஹு தஆலா அதுக்கு இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஞாபகம். இது ஒரு மோஜிதா. அல்லாஹ்வுடைய கலாமை 6 வயது பிள்ளையிலிருந்து இன்றைக்கு இலங்கையில பாடமாக்கி இருக்கிறார்கள். ஹதீஸ்களை 18 வயது அடைந்த வயதுள்ளவர்கள் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களை இலங்கையை சேர்ந்தவர்கள் பாடமாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை இந்த நாட்டில் பிறந்தவர்களுக்கும் அதுவும் இந்த டவுன் சவுத்தை சேர்ந்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இதை நசீபாக்கி இருக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த இந்த பாக்கியத்துக்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய இந்த நியமத் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது குர்ஆனுடைய நியமத், ஹதீஸுடைய நியமத், அல்லாஹுக்கு நாங்கள் பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். யா அல்லாஹ், இந்த அன்பை இந்த நேசத்தை எங்கட உள்ளத்துல போட்டுவிடு என்று நாம் அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும். எனக்கு இந்த இன்றைய தினத்தில் தேவைப்படக்கூடிய ஆக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய நேசம். இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம், இது எங்கட உள்ளத்துல வரணும். அல்லாஹ்வுடைய அன்பு வரணும், அந்த இறுதி நபியுடைய அன்பு வரணும். அதே நேரத்தில் சஹாபாக்களுடைய அன்பும் வர வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரில சஹாபாக்களில் அதில் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொல்கிறார். அதே மாதிரி என்னுடைய தகப்பன, என்னுடைய தாய, என்னுடைய பெற்றோர, இந்த குடும்பத்தார, என்னுடைய நண்பர்களை உறவினர்களை மதிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு வர வேண்டும். என்ன நான் எதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை இந்த தொடர்பு சொன்னா, நான் ஒரு உம்ராக்க போறேன்டா, நான் ஒரு ஹஜ் செய்வேன்டா, நான் செய்யற துவாக்கள் ஒன்றுதான், எல்லாம் எனக்கு யாரெல்லாம் கற்று தந்தார்களோ, யாரெல்லாம் எந்தெந்த கிரந்தங்களூடாக நான் புரோஷனம் அடைந்தேனோ, அவர்கள் இந்த கபரனை பிரகாசிக்க செய்யலாம். எனக்கு புகாரி ஷரீப் அதற்கு எனக்கு புரோஷனம் கிடைத்திருக்குது. நான் இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நான் ஒரு துஆ செய்வதாக இருந்தால் அது எனக்கு பாக்கியமே தவிர அவர்களுக்கு அல்ல. அல்லாஹ் என்னையும் அதை நீ இவர்களுக்கு துஆ செஞ்சாயா, மலக்குமார்கள் எனக்கு துஆ செய்வார்கள். நீங்க மற்றவர்களுக்கு துஆ செய்யும் பொழுது மலக்குமார்கள் எவருக்காக துவா செய்வார்கள். அதனால் எப்பொழுதுமே நாம் ஒருவருக்கொருவர் துவா செய்யக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். யாரு கஷ்டத்தோட வந்தாலும், யாரு பாவத்தோட வந்தாலும், யாரு ஒரு உதவி செய்ய வந்தாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த ஒரு முக்கியமான பாடம்தான் அவர்களுக்கு துவா செய்வது. அவர்களுக்கு துவா செய்வது ஒரு சாபி, அவர்கள் சாய்வுன் அலையின் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பாதணிகளை இப்படி கையில போட்டுக் கொள்வார்கள். செருப்பு மிஸ்வாக்க நபி அவர்களுக்கு தேவையான நேரத்தில் கொடுப்பார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாய்வுன் அலை சாய்வு சிவாக் என்று அழைக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை அவர்கள் பெறுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நபியுடைய மனைவி மைமூனா சொன்னாங்க, சாட்சி வீட்டில் கொஞ்சம் படுக்கிறதுக்கு அனுமதி தாருங்களா, சகோதரியுடைய தாயுடைய சகோதரி நபியுடைய மனைவி அனுமதி கொடுத்தாங்க. ஒரு 10 வயது அல்லது 9 வயது புள்ள வந்து கேக்குது இங்க படுக்கணும் என்று சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்தா அந்த புள்ள படுக்குது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் தாஜ்ஜுடைய நேரத்துல நபியும் எழும்பி மனசலம் கழிக்க போறாங்க. போனது கொஞ்ச நேரத்துல இவங்க எழும்பி ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து கொண்டு போய் நபி அவங்களுக்கு வச்சுட்டு வந்து மறுவாலும் படுத்துக் கொள்ற போற நடிக்கிறாங்க. நபி அவங்க வெளியே வந்து பார்த்தா வளமைக்கு மாற்றமாக அந்த தண்ணீர் வைக்கப்பட்டிருக்குது. வந்து மனைவி கிட்ட கேட்டாங்க, யார் இந்த தண்ணீர் வச்சது? இந்த பையன் ஆதல் குலை, இந்த சிறிய பையன் தான் வச்சால். அந்த நேரம் உள்ளத்தால வந்த துவா, ஹதீஸுடைய விளக்கத்தை தருவாயாக. நான் எனக்கு முதல் ஜமீத்துலமாவுடைய இளங்கண்டி ஜமீத்துலமாவுடைய தலைவர், ஜமீத்துலமாவுடைய உப தலைவர், அவரை நான் எனக்கு முதல் பேசுவேன். அவர் முடியாது, நீங்க பேசுங்க. நான் இங்க வந்து உட்கார்ந்து எனக்கு இதை சொல்ல போற ஞாபகம் வருது. என்னுடைய ஆசா கண்டி கற்கலையில இந்த மெலே மஸ்கன் இருக்குது, 108 நம்பர்ல. இவருடைய மாமனார் அவர் ஒரு ஆளுமல், அவர் எங்களுக்கு குரான் ஓய்வு தந்தார். அவர் குரான் ஓய்வு கொடுத்தார் கிட்டத்தட்ட 50 வருஷம். கண்டில 50 வருஷம் அபோதி கொடுத்தார். ஒரு நாள் எனக்கு சின்ன வயதில் ஞாபகம் இருக்குது, அந்த அந்த காலத்தில் உஸ்தாதுமார்கள் முட்டுக்கால வைப்பாங்க, சேட்டைகள் பண்ணினா முட்டுக்கால சொல்றோம். ஒருவன் என்ன செஞ்சான்னா அந்த குரான் எடுத்து அவருடைய மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டான். அவனை பிற்காலத்தில் மிக கை சேதமான வாழ்க்கையாக நான் கண்டேன். ஒரு ஆசானுக்கு அவமரியாதை செய்வது, அல்லாவுடைய கலாம தூக்கி வீசுவது, அல்லாவுக்கு தௌபாவை நசீவாக்கணும், அல்லா தால அவனை ஒரு நல்லடியாக இந்த கூட்டத்தில் சேர்க்கணும், ஒரு அதவின்மையாக ஒழுக்கமின்மையாக நடந்தால் அதனுடைய பாரதூர விளைவுகள் பயங்கரமாக ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா செய்தார்களோ அதே போல சில நேரம் நபி அவங்க ஆத்திரம் பட்டிருக்கிறார். ஒருவர் இடது கையால சாப்பிடுகிறார், அவர் வலது கையால தான் சாப்பிடணும். எதையும் கொடுக்கிறது எடுக்கிறதாக இருக்கலாம், அதை பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம், அது சாப்பிடுறதாக இருக்கலாம், அது வலது கையால். அவர் இடது கை, நபி அவங்க சொன்னாரு வலது கருவி சாப்பிடப்பாரு. அவர் பரிகாசமாகவோ ஏதோ ஒரு போக்குல எனக்கு முடியாது என்று சொல்லிட்டார். நபியவங்க ஆத்திரப்பட்டு சொல்லிட்டாங்க, அபதா, நீ ஒருபோதும் சக்தி பெற மாட்டா என்று சொன்னார்கள். அவன கை அப்படி சொத்தி ஆகிவிட்டது, கை சொத்தி ஆகிவிட்டது. கண்ணவாளர்களே, ஒரு பக்கம் துவா, நல்லடியார்களுடைய துவா, பெற்றோருடைய துவா, உலமாக்களுடைய துவா, சரியான மக்களுடைய துவா, மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த துவா கிடைப்பது இருக்குது. அது அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு கிடைச்சது போல, அது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுவர்களுக்கு கிடைச்சது போல, அது அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹுவர்களுக்கு கிடைச்சது போல, அது ஜரீர் இப்னு அப்துல்லா பஜலி அவர்களுக்கு கிடைச்சது போல, அதை சஹாபாக்கள்ல அபூ ஹுரைரா ரழியல்லாஹுவர்களுக்கு கிடைச்சது போல. இது ஒவ்வொருவருடைய வரலாறு சொல்வோம் என்று சொன்னா இந்த நேரம் மிச்சம் நீடிச்சுவிடும். சுருக்கமாக சொல்கிறேன், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு நபியவங்க செஞ்ச துஆவினால தாய் நகரத்துக்கு இன்றைக்கு நீங்க உம்ராக்கு போனீங்கன்னா அந்த உம்ராவுடைய விசாலம் உங்களுக்கு தாய்ப்புக்கு போகலாம். தாய் நகரத்துக்கு போனா நீங்க பார்க்கலும், சுஹான் அல்லாஹ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு காலத்துல அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு மக்கள் வெள்ளமாக இருக்கும், மக்கள் வெள்ளமாக கரும் ஜனத்தொகை, ஆயிரக்கணக்கானவர்கள் வந்துட்டு போறாங்க. கேட்பாங்களா என்னத்துக்கு வராங்க? ஒரு சாரார் சொல்லுவாங்களா ஹதீஸ் படிக்க வராங்க, ஒரு சாரார் சொல்லுவாங்க ஃபிக்ஹ் படிக்க வராங்க, ஒரு சாரார் சொல்லுவாங்க குர்ஆன் ஓத வராங்க, இன்னொரு சாரார் சொல்லுவாங்க தஃப்ஸீர் வழங்கிக் கொள்ள வராங்க, இன்னொரு சாரார் சொல்லுவாங்க அரபு இலக்கணம் படிக்க வராங்க, இன்னொரு சாரார் சொல்லுவாங்க கவிதைகளை படிக்க வராங்க, இப்படிப்பட்ட பைத்துகளை படிக்க வராங்க, இப்படிப்பட்ட பல வகையான பாக்கியங்களை பெற்றாங்க. அதுக்கு காரணம் அந்த தாய் உம்முல் ஃபதல், அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுடைய மனைவி உம்முல் ஃபதல், அந்த தாய்க்கு தந்த பிள்ளையின் மீது இருந்த பாசம், பிள்ளைய வளர்க்கறதுல உள்ள அந்த நேசம், பிள்ளைய நான் ஒரு கட்டுப்பாடோட வளர்க்கணும், நல்லவர்களுடைய நல்லடியார்களுடைய சூழல்ல வளர்க்கணும். கண்ணியமானவர்களே, நான் இன்றைக்கு வந்தேன்னா இந்த ஒரு தூதை கொடுக்கறதுக்கு, அது என்னத்துக்கு? வேறுவல மக்களுக்கு கிடைச்ச பாக்கியம் தான் நல்லடியார்களோட சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம். நல்லடியார்களோட சேர்ந்திருப்பது என்பது பிள்ளைகளுக்கு துவா கிடைக்கும், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை வளமாக மாறும். இத எனக்கும் உலகத்துக்கும் இன்றைக்கு ஒரு பேச்சு பேசின ஒரு இடத்துல இருந்து அதை யாருக்கும் மறைச்சு ஒழிச்சு பேசலாமே, அதுதான் உள்ளும் புறவுமாக இருக்கும். அது உண்மையாக இருக்கும், அது பகட்டாக இருக்காது. இன்றைய எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்றா, பெரியோர்களுடைய நல்லடியார்களுடைய துவாவை நீ பெற்றுக் கொள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக் கொண்டது போல, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துவாவை பெற்றதினால இவரும் சிறப்பாக திகழ்ந்தார்கள். மதியனுக்கு தாய்மார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த புள்ள ஒரு சின்ன வயது அடையத்துல தேடுவாங்க, நான் யாரிடத்துல போயிட்டு இந்த புள்ளை ஒப்படைக்கலாம். மதியனத்து மக்களுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய பாக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறது. ஒரு விதவை பெண், கணவன் பிரிந்து விட்டார், இஸ்லாத்தை வெறுத்தார், அவர் ஒதுங்கி விட்டார். இந்த பெண் தைரியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால கணவன் மனைவியுடைய பிளவு ஏற்பட்டிருக்கிறது.
www.acmyc.com.
ஒரே மகன் அனஸ் பின் மாலிக், இந்த புள்ளை எடுத்துட்டு நபிக்கிட்ட வந்தான். யார சொல்லல்லா, யார சொல்லல்லா, இந்த புள்ளைய என் மகனே உங்களோட ஊழியத்துக்காக தருகிறேன். சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, உங்களோட கிதுமத்துக்காக தருகிறேன். குழந்தைகளை பெரியார் இடத்துல எதுக்கு துவா செய்யுங்க, ஓதி கொடுங்க, முதலாவது அலிப் பா தா நீங்க சொல்லிக் கொடுங்க, நீங்க சொல்லிக் கொடுங்க, நீங்க ஓதி இந்த பிள்ளைக்கு ரெண்டு வார்த்தை கற்றுக் கொடுங்க, நல்லடியார்கள்ட்ட துவா பெற்றுக் கொள்ளட்டும். அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, நான் 10 வருஷம் நபியோட சேர்ந்திருந்தேன், நபியும் எனக்கு ஒரு துவா செஞ்சாங்க, அந்த துவால 3 துவாக்களை நான் துனியால கண்டுட்டேன், ஒன்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். எனக்கு செஞ்சாங்க எல்லாம் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை நான் என் கையால அடக்கம் செஞ்சிருக்கிறேன். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான், அல்லாஹ் செல்வ பாக்கியத்தை கொடுத்தான், அல்லாஹ் அவர்களுக்கு 90 வயதை தாண்டிய வயதை கொடுத்தார். அதனால கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இந்த மஜ்லிஸ் முடியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் நீ ரஹ்மத்தான மலையை தா. இன்றைய பத்திரிகையில நான் படித்தேன், சொல்லுது எதிர்கால எங்களுடைய எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமுக்கு இப்பே இந்த நாட்டில் சில மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மழை வேணும், அது நஷ்டம் இல்லாத பாதிப்பு இல்லாத மழை வேண்டும். மழை அதிகரிச்சுட்டா அது நஷ்டமாக மாறிடும், மழை குறைஞ்சிட்டா அது விபரீதமாக மாறிடும், அது வறட்சியாக மாறிடும். அந்த வறட்சி வரக்கூடிய நேரத்தில் அது பெரிய ஆபத்தாக வந்து விடியும். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத்து தான் அல்லாஹுடைய அன்பு, இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, சஹாபாக்களுடைய அன்பு, நல்லடியார்களுடைய அன்பு அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துல போட்டிருக்கிறார். இந்த நேசத்து அல்லாஹ் இந்த பகுதி மக்களுக்கு அல்லாஹ் சிறப்பாக நல்லடியார்களுடைய வருகை, இஸ்லாமுடைய வருகை இந்த பூமிக்கு இந்த நாட்டுக்கு வந்ததனுடைய சிறப்பை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய சந்ததிகள் இந்த நாட்டில் பல வகையான சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களோட வாலிபர்கள், எங்களோட சிறார்கள் பல வகையான சோதனைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனையிலிருந்து எங்களோட வாலிபர்களும் எங்களோட சிறார்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். இலங்கையுடைய ஜெயிலுடைய விகிதாசாரத்தை எடுத்தா அது 23 பெருகியிருக்கிறது. இலங்கையில் முஸ்லிம்களுடைய ஜெயிலில் இருக்கக்கூடிய விகிதாசாரத்தை பார்த்தா இது 2-3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முறையெடுத்துப்பட்ட தரவு 23 பெருகியிருக்கிறது. காரணம், இந்த குழந்தைகள் சரியாக முறையாக வளர்க்கப்படாதவர்கள். இந்த குழந்தைகள் சரியாக முறையாக அவர்களுக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வியும் கொடுக்கப்படாதது. இதால இந்த குழந்தைகள் தவறான வழியில போறார்கள். அல்லாஹ் இந்த ஊரை நிச்சயமாக பாதுகாத்திருக்கிறான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனா இலங்கையுடைய தகவலை பார்த்தா பல ஊர்களை அந்த ஊரை பத்தி நினைச்சே பார்க்க இயலாத விதத்துல அந்த ஊர்ல வாலிபர்கள் தவறான விஷயங்கள்ல அவர்கள் பழகிவிட்டார்கள். விதவிதமான பாவங்கள்ல மூழ்கி விட்டார்கள். எங்களுடைய இமாம் இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லா அவர்கள் ஆசான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் மாலிக் இமாம் மதீனாவுடைய இமாம். இமாம் ஷாபி என்று சொன்னார், அவர் குரைஷ் வம்சத்தை சேர்ந்த இமாம். அந்த இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய பேரும் இமாம் புகாரி அவர்களை போல முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்ஷாஃபிஈ. அவர்கள் தகப்பனை சிறு வயதிலே இருந்து எத்தீமானது போல எங்களுடைய இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா அவர்களும் சிறு வயதிலே எத்தீமாகிவிட்டார்கள். அவர்கள் உஸ்பகிஸ்தான்ல பிறந்தது போல எங்களுடைய இமாம் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா அவர்கள் கஸ்ஸால இன்னைக்கு இந்த பலஸ்தீன் கஸ்ஸா பயங்கரமான சோதனைக்கு ஆளாக இருக்கிறதோ அங்கு பிறந்தார்கள் என்பதாகவும் அஸ்கலானி ரஹ்மத்துல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அங்கு பிறந்தவர்களை 2 வயதிலிருந்து மக்காவுக்கு கொண்டு மதீனாக்கு கொண்டு சேர்த்து தன்னுடைய ஆசான் இமாம் மாலிக்கிடத்தில் வந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய உள்ளத்தில் நான் ஒரு ஒளியை ஜோதியை பார்க்கிறேன், நீ பாவத்தை கொண்டு போக்கிவிடாதே என்று சொல்கிறார். 7-10 வயது பிள்ளைக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த உபதேசம் என்ன? பாவத்திலிருந்து பாதுகாருங்க. இன்றைக்கு கொள்கை ரீதியான பாவம் எங்கேயோ வாழ்றான் ஒருவன், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சிறிய பையனுடைய இந்த இன்டர்நெட் தொடர்புல 10 வயது 15-16 வயது பிள்ளையுடைய சிந்தனை மாத்திடுறாங்க. பாப்பம்மாருக்கு தெரியாது, பாப்பம்மா நினைக்கிறாங்க பிள்ளைகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு. ஒரு போன் எடுத்து ரொம்ப தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கிறது போன, அந்த போனை எடுத்து அது டச் போனாக இருந்தா உமாக்கு தூக்கம், உமாட விரல் எடுத்து இப்படி வச்சுட்டு அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு எல்லாரையும் விளையாடுறான். உமா நினைச்சிருந்தீங்கன்னா கையில இல்ல போன் பார்த்த உமா போன தேடினா புள்ள கொண்டு போயிட்டு போன்ல என்னமோ செஞ்சு கொண்டிருக்குது. அப்ப இந்த இன்டர்நெட் யுகம் ஒரு சிலர் எப்படி ஆகிட்டாங்கன்னா அவங்க சொல்றாங்க தஜ்ஜால் வந்துட்டான். எங்கப்பா நீ படிச்சா ஜத்தால் வந்துட்டாரு? இல்ல இந்த நாட்டில் ஒருவர் இருக்கிறார், அவர் எப்படி சொல்லிருக்கிறார்? இப்ப யாருக்கிட்ட போயிட்டு படிச்சா நீ? இல்ல இவர்கிட்ட படிச்சேன். அவரை கண்டியா? அவர் யாருன்றே தெரியாது. அவர் யாருண்டே? அவர் சொல்லிட்டா தஜ்ஜால் வந்துட்டாரா? தஜ்ஜால் வருவாருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, தஜ்ஜால் எப்படி இருப்பாங்க சொல்லி இருக்கிறாங்க. நீ என்னப்பா தஜ்ஜால் வந்துட்டான்? அமெரிக்கா லண்டன் தான் தஜ்ஜால் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் உத்த கண்ணன், அவன் இப்படிதான் இருப்பான்,
அவன் கையில சொர்க்கம் இருக்கும், அவன் கையில நரகம் இருக்கும். அவன் இறுதியாக ஒருவன் அப்படி வெட்டுவான், ஒரு முஸ்லிம அவன் வெட்டினதுக்கு பிறகு திரும்ப உயிரை கொடுப்பான், அன்றுதான் அவனுடைய முடிவாக இருக்கும். அவன் தண்ணீருக்கு உப்பு போட்டு கரைச்சா எப்படி கரப்படுவானோ அது போல் அவன் விரண்டு ஓடுவான். அவன் மக்கா மதீனாவுக்கு நுழைய மாட்டான். இப்படிப்பட்ட பல தன்மைகளை அவர்கள் கண்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். அந்த எல்லாம் ரோமங்கள் நிறைந்த உண்டை, சன்னலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உண்டை தமிமுத்தாரி அவர்கள் பார்த்துவிட்டு வந்தார்கள். அவர்கள் மதீனத்து மஸ்ஜிதில் சொன்ன வரலாறை அவர்களை வெளி தோட்டத்தில் அல்லாஹ் அழகாக்கினான், உள்ளத்தாலும் அவர்களை சிறப்பாக்கினான், அவர்களுடைய குணத்தாலும் அல்லாஹ் அவர்களை மிக சிறப்பாக ஆக்கினான். உலகத்துக்கே ஒரு கிறிஸ்தவர் எழுதுகிறார் ஒரு புத்தகத்தை, அவர் சொல்கிறார் எனக்கு ஜீசஸை இரண்டாவது தான் வைக்க வேண்டி வந்தது, நான் முதலாவது நபி அவர்களை தான் முற்படுத்துகிறேன் சொல்கிறார். அழகாலும் குணத்தாலும் தன்மைகளாலும் உள்ளத்தாலும் தூய்மையானவர்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நபியாக தந்திருக்கிறார். அந்த நபியுடைய ஒரு பழக்கம் தான் துஆ செய்வது. அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு மறதி மிரியப்பா உன் புடவைய விரித்தார்கள், ஓதி ஊதினார்கள், நீ அணைச்சு கொண்டார்கள் அணைச்சு கொண்டார்கள். அபூஹுரைரானோ 5370 ஹதீஸ்களை 75 ஹதீஸ்களை மனனம் செய்த சஹாபியுடைய முதல் அதிகமான 3 வருஷத்துக்குள்ள தன்னுடைய வயதை தாண்டிய சஹாபி 3 வருஷத்துக்குள்ள நபியோடு சேர்ந்து இருந்து 5370 ஹதீஸ்களை மரணம் செய்யும் சக்தியை நபியுடைய துஆவுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அனுப்பினார். அதனால நானும் நீங்களும் எங்கட குழந்தைகளை நல்லடியார்களுடைய சூழல்ல வைக்கணும், மஸ்ஜிதுடைய சூழல்ல வைக்கணும். அவர்கள் நல்லடியார்களுடைய உலமாக்களுடைய சாலையான மக்களுடைய பெற்றோர்களுடைய துஆவோட புள்ளையில் வாழணும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் குழந்தையை கண்காணிச்சு கொண்டே இருக்கணும், குழந்தைகளை கண்காணிச்சு கொண்டே இருக்கணும். குழந்தைகள் தவறான வழியில போயிருதா என்று பார்க்கணும். கண்ணியமானவர்களே, நாங்க கொழும்புல 2014 ஏன் இந்த ஜெயிலுடைய பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒரு சேவை பண்ணினோம். உனக்கு தெரியும் கொழும்புல கிட்டத்தட்ட 25 முஸ்லிம், 20 ஜாயிராவையும் முஸ்லிம் லேடிஸ் காலேஜையும் சேர்த்தா 21-22 முஸ்லிம் ஸ்கூல்ஸ் இருக்குது. 25,000 பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்ப ஒரு சர்வே எடுத்து பார்த்தா கொழும்புல படிச்சு டாக்டர் ஆகிறது இல்ல, கொழும்பை சேர்ந்தவன் பெரிய பெரிய இன்ஜினியர்கள் ஆகிறது இல்ல. யார் தப்பு எடுத்தாலும் அவர் இங்க சேர்ந்தவர், அவர் இந்த ஊரை சேர்ந்தவர், அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், அவர் பெட்டிக்லோவை சேர்ந்தவர், அவர் அம்பாரை சேர்ந்தவர், அவர் அம்மாந்துட்டை சேர்ந்தவர், அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் என்றுதான் இருக்கிறதே தவிர கொழும்பை சேர்ந்தவர்கள் இல்ல. இது என்ன என்று சொல்லி நாங்க ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தா அந்த ஆய்வுல காட்டுது 500 பிள்ளை ஸ்கூலுக்கு வராங்க, அவங்களுக்கு கால கடையாப்பம் சாப்பிடுறதுக்கு கூட வசதி இல்ல. அகில இலங்க ஜம்மியத்துல உள்ளமா இந்த 500 பிள்ளைகளுக்கும் கடையாப்பம் கொடுக்குது, கடையாப்பம் கொடுக்குது. ஏன் ஸ்கூலுக்கு வந்தா புள்ள அப்படி சோர்ந்து கீழே உழுது, என்ன தப்பி கேட்டா எனக்கு வீட்டுல கடையாப்பம் கிடைக்கல. அந்த பெற்றோருக்கு ஒரு 40 ரூபா கொடுத்து ஒரு பனிஷ் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒரு 50-60 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, அவ்வளவு கஷ்டம். அப்ப என்ன நடக்குது, புள்ளையில பயன்படுத்துறாங்க ட்ரக்ஸுக்கு. எனக்கு பேர் சொல்லாது, சில சில ஊர்களுக்கு நான் போய் பார்த்தா கண்டி கண்டி, நான் பிறந்த ஊர் தந்தி அதெல்லாம் சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். ஆனா ஊர் எங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஊர் போயிட்டு பார்த்தா அந்த ஊர்ல, அந்த ஊர்ல உலமாக்கள் கூட ட்ரக்ஸ் பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. உலமாக்கள் பயப்படுறாங்க. ஏ புள்ளேலும் வாலிபர்களும் ஊரும் அதுக்கு அப்படி இழுப்பட்டு போகுது. கிழக்குல ஒரு ஊருக்கு போயிட்டு பாக்குறேன், தண்ணீர் வடிக்கிறாங்க அங்க உள்ளவர் உலமாக்கள் மக்கள். அந்த அளவுக்கு முஸ்லிம் முஸ்லிம்களை குறி வச்சு தாக்கப்படுகிறார். ஒரு பக்கம் இன்டர்நெட் அடிக்ட் ஆக பிள்ளைகள் போறாங்க, ஒரு பக்கம் பாவத்தின் பக்கம் கவர்ந்து போறாங்க, இன்னொரு பக்கம் அவர்கள் வேற திசையில சிந்தனை ரீதியான மாற்றங்கள்ல ஏற்பட்டு போறாங்க. இப்படி வந்து வந்துதான் 21/4/2019 இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுடைய மிக ஒரு சோதனையான நாளாக மாறிவிட்டது. அலட்சியத்தின் காரணத்தினால் கனிவாளர்களை நான் மிச்சம் விரிவாக ஒன்று பேசல, சுருக்கமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டில் உள்ள யாரும் இதுல வித்தியாசம் கிடையாது. அது எல்லா தரீக்காக்களும் எல்லா ஜமாத்துகளும் எல்லா அமைப்புகளும் எங்கட அந்த இது இருந்தா இருக்கிற பிரகடனம் ஜெமியத்துல்லமா ஒரு இந்த நாட்டில் உள்ள எல்லா தரீக்காக்களையும் கொண்டு சேர்த்து அதை நக்ஷபந்தியா இருக்கலாம், காதிரியாக இருக்கலாம், ஷாதிரியாக இருக்கலாம், அலவியாவாக இருக்கலாம், முஸ்தபாவியாக இருக்கலாம், இந்த ஷாதிரியாக எல்லா தரீக்காக்களையும் கொண்டு சேர்த்து 2009 அதுல எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து, இந்த நாட்டில் உள்ள எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு பிரகடனம் வெளியாட்டியிருக்கு. அந்த பிரகடனத்தின் பெயர் தான் ஒற்றுமை பிரகடனம். ஒற்றுமை பிரகடனம் நான் வருஷத்தோட சொல்லிக்கிட்டு போறேன். 2006 இந்த நாட்டில் குறை விஷயமாக வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு 2006 ஏகமனதாக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். 2007 இந்த நாட்டுடைய நபித்துவத்தை பாதுகாக்க, அஹமதியா காதியானிகளுடைய பித்தனால் இருந்த உம்மத்தை பாதுகாக்க 2007 இந்த முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த தீர்மானம். அதில் அந்த நேரத்தில் இருந்த பார்லிமெண்ட்ல 20 மர்ஹூம்களான அலவி மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எம்எச் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களுடைய அஸ்வர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இவர்களும் அதுல சைன் பண்ணிருக்கிறார்கள். அவர்களால் சைன் பட்டதுதான் இறுதி நபித்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யாரும் நபிமார்கள் வர முடியாது என்ற தீர்மானம் 2007 எடுத்த தீர்மானம். 2009 எடுத்த தீர்மானம் தான் அது உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு வகையான ஒரு கசப்பான நிகழ்வு, அந்த நிகழ்வை வைத்துதான் நான் எல்லாரையும் ஒன்று சேர்த்தேன். நான் வேற்றுமை அடைந்திடக்கூடாது, எங்களை வேற்றுமை தான் எங்களுக்கு ஆபத்தாக வந்து வரும், அதனால் நான் ஒற்றுமையாக இருக்கணும் என்று 2009 எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். கொழும்புல அன்றைய ஒரு நோம்பு நாள், நோம்பு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு எல்லா தரீக்காக்களும் வந்திருந்தாங்க. புகாரி சத்யால இருந்து வந்திருக்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடுத்த ஒரு தீர்மானம் தான் ஒற்றுமை பிரகடனம். எல்லாரும் உங்களுக்குள்ள வேலைகளை செஞ்சுக்கோங்க, ஒருவர் இன்னொரு நோண்ட போகாதீங்க, இன்னொருவர் இன்னொரு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, ஒருவர் இன்னொருத்தர பத்தி திட்டாதீங்க. அவங்களிடத்துல அவங்களிடத்துல ஆலிமிடத்துல அவனுடைய பெரியாரிடத்துல அவனுடைய உலமாக்களிடத்துல கேட்டு அவனோட காரியங்களை செய்யட்டும். நீங்க ஷாஃபியாக இருங்க, நீங்க ஹனஃபியாக இருங்க, நீங்க மாலிக்கியாக இருங்க, நீங்க ஹம்பலியாக இருங்க, நீங்க நக்ஷபந்தி, நீங்க ஷாஜில்லி, நீங்க அலவி, நீங்க முஸ்தபவி, நீங்க புகாரி, நீங்க காதலி, நீங்க எந்த ஜாதியால நீங்க இருக்கிறீர்களோ அதை இருந்து கொண்டு நீங்க அமல் செய்யுங்க. யாரும் ஒருவருக்கு ஒருவர் நீங்க விவாதிச்சு தர்க்கிச்சு சண்டை பிடிச்சிடாதீங்க. இது ஒற்றுமை பிரகடனம். அதுக்கு பிறகு எங்களுக்கு நெருப்பு போல வந்துச்சு. 2012 உள்ள இந்த பெரும்பான்மை சமூகத்துல சில சில குற்றச்சாட்டுகள் இன்று வரைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு நாம செஞ்சது என்னது? சகவாழ்வு பிரகடனம். சகவாழ்வு பிரகடனம் இது எல்லாமே இதுல இருக்குது. இவ்வளவுதான். இதை எடுத்து படிச்சா இந்த 6 இருக்குது. 5வது பிரகடனம் 2015 அது நாங்கள் எடுத்த பிரகடனம். மனாக்கிபு சஹாபா, சஹாபாக்களுடைய மகத்துவம். சஹாபாக்களை கொஞ்சம் ஒரு சஹாபியையும் யாரும் எந்த ஒரு வார்த்தையும் வெளியாக்கினால் அவனுடைய முடிவு சாத்தை விட்டு வெளியே போறதுதான். சஹாபாக்களுடைய மகத்துவம், ஏன் நபியோடு சேர்ந்திருந்தவர்கள் குர்ஆனை பாதுகாத்தார்கள், ஹதீஸை பாதுகாத்தார்கள். எப்படி ஞாபக சக்தி! சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்க முடியாத ஞாபக சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எப்படின்னா, இந்த கால் ரேகை ஒருவர் கேட்கிறாரு, என்னையே தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் இந்த நாள் இந்த நேரம் இந்த வீட்டுக்கு வந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன புள்ளைய கொழுந்து தந்தாங்க. அந்த புல்லுடைய கால் பாதத்தையும் காலையும் நான் கண்டு ஓந்த காலம் அந்த புல்லோட காலம் ஒன்றா தான் இருக்கிறது. 30 முடிப்பு. அப்படிப்பட்ட ஞாபக சக்தி அல்ல அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஞாபக சக்தி அப்படிப்பட்டதான். அவர் 2015 நாள மனாக்கிபு சஹாபா என்று எல்லாரும் அதில் அழைக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு இடி உழுவுறது போல வந்து விழுந்துச்சு. அதே 2015 தான் ஜூலை மாதம் 22 இந்த நாட்டில் உள்ள ஒருவன் ஒரு குடும்பம் அது சிரியாவுக்கு போய் ஒருவன் அவன் வந்து பம் தாக்குதல்ல கொல்லப்பட்டு விட்டான். இந்த செய்தி வந்துச்சு. அதெல்லாம் சிங்கள பத்திரிகையிலையும் அப்படியே வந்துருச்சு. அன்றைக்கு நாங்க அதை 22 ஜூலை 2015 நாங்க எடுத்த தீர்மானம் தான் இந்த 6வது தீர்மானமாக இந்த புத்தகத்தில் மிக சுருக்கமாக நாங்கள் அதை முன்வைத்திருக்கிறோம். அது ஒரு ஒரு பக்கத்தில் நீங்க அதை படிச்சு கொள்ளலாம். எவ்வளவுதான் இருக்குது இருக்கு. இன்னொரு புக் உண்டு, ஒருவருடைய கையில கட்டாயமாக. இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்களும் யாருக்கும் இது மோதல் கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய. பாப்பா, சகவாக்கள் மதிச்சுக்கோ. சகவாழ்வும் ஜஹரான் என்ன சொன்னால், ஜஹரான் எங்கட படங்கள் எல்லாம் போட்டு இவன் வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து சகவாழ்வு எங்களை பௌத்தர்களோடு இணைக்கிறாங்க. முதலாவது இவனை தான் கொள்ளணும், என்ற சிந்தனைய வாலிபர்களிட உள்ளத்துல மதரசால இருந்த உலமாக்கள் இல்ல இவனோட போய் சேர்ந்தது எல்லாமே இந்த வசதி படைத்தவர்கள். அவர் 2015 இருந்து தொடர்ச்சியாக முதலாவது எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வெளியானது 2014. இப்படி ஒன்று உலகத்தில் வந்துருச்சு, எச்சரிக்கையாக இருங்க என்று உலமாக்களுக்கு சொல்லி வந்தோம், பொதுமக்களுக்கு சொல்லி வந்தோம். அதே நேரத்தில் 2019 ஜனவரி மாதம் 3 டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர்கிட்ட கையில போயிட்டு கொடுத்தோம். காலமாக வந்திருக்குது. இந்த சோதனைகளை கொஞ்சம் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுடைய எதிர்கால குழந்தைகள் இப்படிப்பட்ட சோதனையில சிக்கிடக்கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக இந்த ஊரை பாதுகாத்திருக்கிறார். மேலும் மேலும் அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாக்க வேண்டும். இந்த ஊர் பாதுகாத்திருக்குது, ஆனா இந்த டிஸ்ட்ரிக்ட் பாதுகாப்புல இல்ல. கல்சர டிஸ்ட்ரிக்ட் பாதுகாப்புல இல்ல. இதிலிருந்தும் சில வாலிபர்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் கவரப்படுவது என்பது அது எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இந்த இன்டர்நெட் யுகத்தை எங்க அப்படி மூடி மறைச்சு இல்லாமல் ஆக்குவானோ, சில நாடுகள்ல தான் இருக்குது உலகத்தில். அது ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு மட்டும் மக்களுக்கு கொடுக்காத வரைக்கும் எல்லாருடைய கையிலையும் இது போகக்கூடிய நேரத்துல அது பயங்கரமான விஷமாக மாறிக்கொண்டு போறதை நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அதனால தயவு செய்து பெற்றோர்கள் குழந்தைகளை இந்த பார்வையோடு பாருங்க. குழந்தைகளை மஸ்ஜிதோட தொடர்பாக வச்சுக்கோங்க, அவர்களுடைய தர்பியத்தை செய்துக்கோங்க. இந்த நாட்டில் பல பகுதிகளில் குழந்தைகளுக்கு வீணாக போறாங்க. அப்ப 9/9/2019 என்ன நடந்திருக்குது என்றா, கிட்டத்தட்ட 60-70 வரைக்கும் இலங்கையை சேர்ந்தவர்களை இவர்கள் இன்டர்நேஷனல் கிரிமினல் தீவிரவாதிகள் என்பதாக டெசர்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. இவர்கள் லேசுமாசானவர்கள் அல்ல. இவர்களுடைய சொத்தெல்லாம் பறிமுதல் செய்யலாம். இவர்கள் இந்த நாட்டுடைய பிரஜையை விளக்கலாம். இவர்களை சிறையிலே வைக்கலாம். இவருடைய கேசே கஷ்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலம் உருவாகுவதற்கு காரணம் மஸ்ஜித் விட்டு தூரமாகிறது. வெறுமனே கல்வி 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 என்று சொல்லி மார்க்க கல்வியை கொடுக்காம நல்லடியார்களுடைய சூழல்ல குழந்தைகளை வைக்காம தூரமாகிறது. இதால ஏற்படக்கூடிய விபரீதம் நான் பல தனவந்தர்களை பார்த்துட்டேன். பல தனவந்தர்களை அவங்க ஒன்று கண்ணீர் வடிக்கிறத பார்த்திருக்கிறேன். என்ன சொல்றாங்க தெரியுமா, ஏந்த வாழ்க்கையில நான் தெரிஞ்ச ஆகப்பெரிய குற்றம், ஏந்த பிள்ளைக்கு கோடி செலவழிச்சு நான் வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வச்சு மார்க்கம் கொடுக்காத, நான் கோடி கொடுத்தேன் அந்த பிள்ளைக்கு எதுக்கு, உலக கல்வியை படிக்கிறதுக்கு. ஆனா நான் அதே நேரம் யோசிக்கல, இந்த பிள்ளையுடைய அல்லாஹ்வுடைய கல்வி எப்படி இருக்கும் என்பதை நான் யோசிக்கிறேன். கண்ணியமானவர்களே, இலங்கைக்கு கிடைச்ச ஸ்கூல் சிஸ்டம் அது இன்றைக்கு சரியான டிபேட் செய்யப்படுது. குட் ஸ்கூல், பாலிகா, குட் ஷெப்பர்ட் கான்வென்ட், கிறிஸ்டியன்ஸ், இந்து வித்யாலய, அது இந்து முஸ்லிம் லேடிஸ் காலேஜ், முஸ்லிம் நாலு மதத்துக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்டியன்ஸ், டச், பிரிட்டன் அவர்கள் வந்து செஞ்ச ஒரே ஒரு வேலை ஸ்கூல் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்து, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கல்வி கொடுத்து. அங்க பிள்ளைகளோட மிச்சம் பலாய்க்கு மொண்டசூரியா, யாரு கேட்டாலும் ஒரு கிறிஸ்டியன் மொண்டசூரிய தான் விரும்புவார். கிறிஸ்டியன் மொண்டசூரி விரும்புவார். எனக்கு ஒரு பிரசன்டேஷன் செய்ய இருந்துச்சு மலேசியால. மலேசியாவில் பிரசன்டேஷன் எனக்கு தலைப்பு தந்தார்கள், ஆசிய கண்டத்தில் உள்ள கல்வி, அதுல ஸ்ரீலங்கா a case study. அதுல நான் யோசிச்சு பார்த்து சில அறிவாளிகளோடு பேசக்குள்ள கொழும்புல உள்ள டாப் முஸ்லிம் ஸ்கூல் அல்ல, டாப் ஸ்கூல்ஸ் எடுத்தா குட் ஷெப்பர்ட் கான்வென்ட், புத்திஸ்ட் பாலிகா ஸ்கூல், ராயல் ஸ்கூல், சென்ட் தாமஸ். இப்படி பார்த்தா ஆண்கள் தனி பெண்கள் தனி பாடசாலைகள், ஆண்கள் தனி பெண்கள் தனி, எல்லாம் பப்ளிசல். நீ அங்க போயிட்டு அங்க கலப்பு படிப்பில்லை, அங்க சேர்ந்து படிக்கிறது இல்லை ஆண் பெண். இந்த நாட்டில் உள்ள நல்ல ராயல் ராயல் போயிட்டு பார்க்க பொம்பளை பிள்ளை இருக்குமா? ஆனா எங்கட 800 சொச்ச ஸ்கூல்ல ஆண் பெண் கலப்பு, ஆண் பெண் கலப்பு. நாங்க பெண்களை ஒரு பர்தாவோட வைக்கிறத மிச்சம், ஒழுக்கத்தோட வைக்கிறத மிச்சம் கவனிக்கிறோம். ஆனா 10-12 வருஷம் இதே கலாச்சாரத்தோட படிச்சு வரக்குள்ள அந்த சிந்தனை எல்லாம் வேறு திசைக்கு போயிருக்கிறது. அதிலையும் பல வகையான விபரீதங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கண்ணியவானவர்களே, இந்த நாட்டுக்கு இந்த ஆறு பிரகடனங்களை ஒவ்வொருவரும் வாசிங்க, ஒவ்வொருவரும் பரிமாறிக்கோங்க, ஒவ்வொருவரும் மற்றவர்களை நேசிங்க. நாம 2009 எல்லாரையும் ஒன்று சேர்த்து நோம்புல கொழும்புல அந்த ஹலீல் வார்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெனத்திலமா ஆபீஸ்ல நாங்கள் 30 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து எல்லாரும் சொன்னோம், இன்னைக்கு ஒரு ஹதீஸ்ல அமல் செய்வோம். ஒரு ஹதீஸ் அது என்னது, நாளை கியாமத்து நாளையில அல்லாஹு தஆலா சில மனிதர்களை மெம்பர் மேடையில ஏற்றி வைப்பானாம். லேசோ அம்பியா வல சுஹதா, நபிமார்களும் இல்ல, இவர்கள் அல்லாஹ் பாதையில ஷஹீதானவர்களும் இல்ல. இவர்கள் யார்? எனக்காக நேசித்தவர்கள், எனக்காக நேசித்தவர்கள், எனக்காக நேசித்தவர்கள். நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது. நான் உங்களை அல்லாவுக்காக நேசிக்கிறேன், உங்களை சந்திக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் உங்களை அல்லாவுக்கு நேசிக்கிறேன். நீங்க இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க எதுக்காக? ஒரு அடியார் வாராரை ஏதோ சொல்றார், நான் அதை கேட்கணும். என்ன நம்பிக்கை என்னன்னா, அங்க எல்லாத்துடைய நம்பிக்கை அதுதான். மலக்குமார்கள் இப்ப சூழ்ந்திருக்கிறாங்க. நான் இப்ப துவாத போகிறேன், நான் ஒரு முடிவுக்கு வரப்போகிறேன். பயம் இல்ல, இந்த முடிவு கட்டத்துல நீங்க எல்லாரும் நாங்க எல்லாரும் கலைஞ்சு போக்கல. எங்களுடைய துவாவை விட பவர்ஃபுல்லான துவா மலக்குமார்களுடைய துவா. அவங்க சொல்லுவாங்களாம், எனவே போங்க, உங்களோட பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு அந்த பாக்கியத்தை வருகிறோம். இது எல்லாத்தை விட மேலான ஒன்று இருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நபியே நன்மாராயம் சொல்லுங்க, இன்றைக்கு இந்த பெரிய மஸ்ஜிதில உண்டு சேர்ந்தார்களே நல்லடியார்கள், இவர்களுக்கு குர்ஆன் சொல்கிறவை நன்மாராயம் சொல்லுங்க, இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், புத்திசாலிகள். நேர்வழி பெற்றவர்கள் யாரு சொல்ல? அல்லாஹ் சொல்ல. அதனால எந்த அமலும் இல்லை, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது என்பது அது எங்கட ஒரு கட்டாய கடமையாக இருக்கு. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருந்துச்சு. நீங்க பலரும் வெறுவலையிலிருந்து வந்திருப்பீங்க. 2019 4 மாசம் 7 தேதி, அது ஒரு 8 வருஷம் 50 உலமாக்கள், புத்திஜீவிகள், முக்கியஸ்தர்கள் ஒன்று சேர்ந்து 2009 இருந்து பாடுபட்டு பாடுபட்டு தயாரித்ததுதான் ஜமியத்துல் உலமாவுடைய சிங்கள மொழியில தயாரிக்கப்பட்ட அந்த மொழி பெயர்ப்பு. அதை நாம் என்ன நினைச்சோம், சுபஹானல்லாஹ், இலங்கையில பரவலாக இன்றைக்கு சரியான மட்டும் குர்ஆன படிக்கிறாங்க, கேட்கிறாங்க, எங்கள்கிட்ட வந்து வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. முஸ்லிம்கள் கேட்கறதை விட அந்நியர்கள் கேட்கிறாங்க, அந்நியர்கள் இதை மிக அதிகமாக கேட்கிறாங்க. இந்த 6 புத்தகங்களை நாங்கள் 2013 இருந்து வெளியிட்டு இருக்கிறோம். இதுல ஜிஹாத் சம்பந்தமாகவும் வந்திருக்கிறது. ஜிஹாத் என்றால் என்ன? கிட்டத்தட்ட 2,75,000 பிரதிகள் இதை பிரிண்ட் பண்ணி பௌத்தர்கள கையில கொடுத்திருக்க. எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு, மாஷா அல்லாஹ், இதுதான் நாம வெளியிட்ட அந்த குர்ஆனுடைய பிரதி. இப்ப இதுக்கு முதல் நாங்க என்ன செய்யறோம்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, ஆகஸ்ட் மாசம் 8 தேதியாக இருக்கும். என்னுடைய முந்தைய பிரசிடென்ட் ராவிசாவுடைய அந்த அழைப்பின் பேர்ல ஒரு கான்பரன்ஸ் நடத்தினார். அந்த கான்பரன்ஸ்ல அதுல தற்பொழுது பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்ஷ, எக்ஸ் பிரசிடென்ட் சந்திரிகா குமாரதுங்க எல்லாரும் அந்த சபையில வந்து ஒரு பேரர் குர்ஆன் பத்தி மிக விமர்சித்து பேசினார். அந்த நேரத்தில் உடனடியாக நான் இந்த ரெண்டையும் கொண்டு போய் அவன கையில கொடுத்தோம். அவர் பேசிக்கொள்ள ஒரு வார்த்தை சொன்னார், அழகான வார்த்தை சொன்னார். அவர் சொன்னார், If I am wrong, please correct me. If you are wrong, please correct yourself. நான் பிள்ளையாக இருந்தா என்னைய திருப்பி தாங்க, நீங்க பிள்ளையாக இருந்தா குர்ஆன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். உலகத்தில் எங்கேயும் இந்த அளவுக்கு திக்குமார்கள் எல்லாம் குர்ஆனை விமர்சிக்கிறதாக பார்க்கறதுக்கு இல்லை. இலங்கையை போல இலங்கையில் எல்லா பன்சலையை சேர்ந்தவர்களும் குர்ஆனை ரிசர்ச் பண்ணுங்க, குர்ஆனை படிங்க, குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்குதா என்பதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார். அவ இதற்கு பதில் கொடுப்பது முஸ்லிம்கள், இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய கடமை, ஒவ்வொருடைய கடமை. அல்ஹம்துலில்லாஹ், நல்லடியார்கள், சாதியான மக்கள், உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பணியில நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எல்லாருடைய பங்களிப்பும் இதுல இருக்குது. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இது இருக்குது. 30 ஆயத்துகள் சம்பந்தமான சந்தேகம் நாங்க இதை பேர் கொடுத்த உடனே படிக்கிறாங்க. படிச்சுட்டு எங்களுக்கு குர்ஆனை தாங்க கேட்கிறாங்க. இஸ்லாம் சம்பந்தமான சந்தேகம் இதுல நாங்க தெளிவாக எழுதியிருக்கிறோம். அவங்களுக்கு இந்த 6 புத்தகத்துல நாங்க ஜிஹாத் வேணுமா, முஸ்லிம்களுடைய ஆடை வேணுமா, மாமிசம் சம்பந்தமாக வேணுமா, முஸ்லிம்களுக்கு ஏன் மஸ்ஜித் தேவை, இப்படிப்பட்ட பல விஷயங்களை நாங்க பரிமாறி இது இந்த உம்மத்துடைய வேலை. இதுல முஸ்லிம்கள் யாருமே வேற்றுமை அடைகிறது அல்ல. எல்லாருடைய பங்களிப்பும், தரீகாவுடைய ஷேக்மார்களுடைய பங்களிப்பு இருக்குது, உஸ்தாதுகளுடைய பங்களிப்பு இருக்குது, டாக்டர்மார்களுடைய பங்களிப்பு இருக்குது, மொத்தமொத்த அமைப்புகளுடைய பங்களிப்பு இருக்குது, உலமாக்களுடைய பங்களிப்பு இருக்குது, தர்மந்தர்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு ஒரு நல்ல சாலிஹான மனிதர் மௌத்தாகிட்டார். அவர் தான் எனக்கிட்ட வந்து சொன்னார், ஹஜ்ரத் லிமால் ரோட் மஸ்ஜிதில் இருக்கிற அவர் மிக சாலிஹான மனிதர்களோடு தான் எப்பயுமே வாழுவார். அவர் வந்தார், எனக்கிட்ட வந்து சொன்னார், ஹஜ்ரத் இந்த 4 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த 4 பிள்ளைகளும் துபாயில அங்க எங்கே இருக்கிறாங்க. நான் இந்த பௌத்தர்களை சந்திக்கக்குள்ள எனக்கிட்ட குர்ஆனை பத்தி கேட்கிறாங்க. இதுவரைக்கும் சரியான குர்ஆனுக்கு அர்த்தத்தோட வெறுமனே மொழிபெயர்ப்பல்ல, அந்த அந்த ஆயத்துக்குள்ள விளக்கம் அதோட சரியாக செய்யப்பட்டிருந்த எது சார் இதுக்கு வேலை செய்யுங்க. நாங்க அவரை அந்த சங்கையான வரவேற்பை மதிச்சு அல்ஹம்துலில்லாஹ் இந்த பணியை ஆரம்பிச்சோம். அந்த குடும்பத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா, நான் இன்றைக்கு வரக்குள்ள அவர்கள்ட்ட பேசிட்டு வந்தேன் கால்ல, அவர் சொன்னா சொன்ன உங்களோட வாப்பா மௌத்தாகிட்டாரு, அவருடைய நல்லெண்ணம் இது, அவருடைய பேரை மட்டும் போடுறதுக்கு அனுமதித்தாங்களே, அதுல நாங்க 1.5 கோடி இதுக்கு செலவழிச்சிருக்கிறோம், இது 8 வருஷம் எடுத்திருக்குது, எங்கட ஒரு பேரும் இதுல வரக்கூடாது. அல்லாஹ் தாலா அவங்க கபரை பிரகாசிக்க செய்வாரா, அல்லாஹ் அவங்க சேவையை கபூல் செய்வாரா. நான் கேட்டேன், நீங்க இதை கொடுக்குறீங்களா, ஓ நாங்க கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். எல்லாரும் சரியான சந்தோஷப்படுறாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உமர்தீன் ஹசரத் கண்டி ஜமீத்துலமா தலைவர் அவர்கள் கண்டில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தணும், ஒரு 500-1000 குர்ஆன் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க இது 2000 போட்டு விக்கிறீங்க, இது கொஸ்டே 2000, கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இன்ஷா நாங்க எல்லாரும் சேர்ந்து சரி வழி செய்வோம், என்ன சொல்லமாவும் யாருடைய உதவியில தான் இதை பிரிண்ட் பண்ணணும் செய்வோம். அப்ப நாங்க இருந்து யோசிச்சோம், சும்மா குர்ஆனை கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் விநியோகிக்க கூடாது. முதலாவது என்ன செய்யணும், இந்த 6 இந்த 2 கொடுக்கணும். அவர் இதை படிச்சு அவருக்கு தெளிவு தேவைன்னா அவர் கேட்டா அவருக்கு போயிட்டு கொடுக்கணும். அவர் கேட்டா யூனிவர்சிட்டிகள் இருக்கணும், ஸ்கூல் லைப்ரரிஸ் வைக்கணும், இந்த நாட்டுடைய எங்க ரிசர்ச் சென்டர் வைக்கணும் அங்க போயிட்டு அவர்கள் பார்க்கணும், பார்த்து தெளிவு தேவைன்னா எங்களை நாடி வரணும் என்ற இந்த ஒரு முயற்சியை நாங்க செய்யணும். நான் இப்ப முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே. ரெண்டு விஷயத்தை நாங்க எல்லாரும் செய்வோம். ஒன்று, நாங்க ஒற்றுமையாக இருப்போம், சகவாழ்வு கட்டியல். நாங்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன பணிகள் எங்களுக்கு ஈடுபடையணுமோ அந்த நல்ல பணிகள்ல ஈடுபடுவோம். ஜெயத்துலமா இந்த நாட்டில் மூத்த உலமாக்கள் அதிகமானவர்கள் சாலிஹான இந்த தரீக்காவுடைய அடிப்படையில வாழ்ந்த உலமாக்கள் தான் முன்னோர்கள் எல்லாம். அவர்களுடைய அஸ்திவாரம் தான் இன்று 99 வருஷத்தை அடைந்து 100வது வருஷத்தை அடையிறதுக்கு இன்னொரு 6 மாசம் போலதான் இருக்கு. 1924 ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். நாங்கள் எப்பையும் தைரியமாக வைத்து, எனக்கு முன்பு 12 தலைவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். கடைசியில அப்துல் சமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுக்கு பிறகு ஒரு அரபி வந்தார். அவர் சொன்னார், இந்த அலியார் ஹசரத் இருக்கிறாரே, அவர் அல்லாஹுடைய ஒரு வலி என்று சொன்னார். சம்மான் துறையை சேர்ந்த அவர் 12வது தலைவராக மரணித்தார். அதுக்கு பிறகு முபாரக் ஹசரத் அவர்கள் 14வது இடக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்களை இந்த காலத்துல நாங்கள் எடுக்கிற முயற்சி ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் எல்லாரும் ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்களை போல, ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தைகளை போல ஒற்றுமையோட அன்போட வேற்றுமைகளை கலைஞ்சு வாழ்ந்தாதான் எங்களுடைய எதிர்காலம் இந்த நாட்டில் சிறப்பாக இருக்கும். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சஹராமிய சிந்தனையிலிருந்து எங்களுடைய ஒவ்வொரு குழந்தையையும் நாங்கள் விடுவிக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறந்த ஒளிமயமான எதிர்காலமாக ஆக்கிறதுக்கு குழந்தைகளை மஸ்ஜிதோட இணைச்சு கொள்ளணும், உலமாக்களோட இணைச்சு கொள்ளணும். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இரு. அவ் முஸ்தமியன், நீ கேட்கக்கூடியவனாக இரு. அவ் முஹிப்பன், நேசிக்கக்கூடியவனாக இரு. வலாதக்குன் ஹாமிஸ், நீ அஞ்சில போயிடாதே அவனை. வெறுக்கக்கூடியவனாக நீ அழிந்து விடுவாய் என்று சொன்னார். அல்லாஹ் உங்களுடைய மண்ணுக்கு எனக்கு ஏந்த 1976 அந்த நேரத்தில் 15 வயது. நான் முதலாவது பயான் செஞ்சது பேருவில் இருந்தேன். நான் ஸ்கூல்ல படிக்கிறேன். அந்த நேரத்தில் சின்ன வயதுல நான் ஒரு ஜமாத்துல வந்தேன். இணையதான் அந்த பொறுப்பாக போட்டிருந்தாங்க. நான் அந்த 15 வயதுல ஒரு மஸ்ஜிதில் எழுப்பி பயால் செய்யக்குள்ள எனக்கு இந்த காட்சி பார்க்கக்குள்ள அந்த நாள் ஞாபகத்துக்கு வருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களோட வருகையை கபூல் செய்வானாக. நீங்க எல்லாரும் அமைதியாக இவ்வளவு நேரம் இருந்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுடைய கூட்டத்தில் ஆக்கி
அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.